SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் கீதா மதிவாணன்.
மார்சுப்பியல் விலங்குகளிலேயே கங்காருவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய விலங்கு வாம்பெட். உலகில் உள்ள வளைவாழ் தாவர உண்ணிகளிலேயே மிக பெரியதும் அதுதான். 2015 ஜனவரியில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் அடையாள சின்னமாக நட்மெக் எனப்படும் வாம்பெட் உருவம் இடம்பெற்றிருந்ததன் மூலம்தான் உலக நாடுகள் பலவற்றுக்கும் வாம்பெட் பற்றிய அறிமுகம் பரவலாக கிடைத்தது. வாம்பெட் இனத்தில் 3 பிரிவுகள் உள்ளன. 3 ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படுகின்றன என்பது அதன் சிறப்பு. வாம்பெட்டுக்கும் அதன் வயிற்றில் குட்டியை பாதுகாக்க பை உண்டு. ஆனால் தலைகீழாக, அதாவது பையின் திறப்பு பின்னோக்கி இருக்கும். ஏன் தெரியுமா? இது ஒரு வளைவாழ் உயிரினம் என்பதால் வளை அமைக்க முன்னங்காலால் மண்ணை பறித்து தள்ளுமல்லவா? பையின் திறப்பு முன்பக்கம் இருந்தால் அந்த மண்ணும் தூசியும் பைக்குள்ளே போய் குட்டியை பாதிக்கும் அல்லவா? அப்படி பாதிக்காமல் இருக்கதான் இப்படி ஒரு இயற்கை அமைப்பு. வாம்பெட்கள் கட்டை குட்டையாய் நல்ல வலிமையான உடலும் கூரிய பற்களும் கொண்டிருப்பதால் இவற்றின் பாதையை கதவோ சுவரோ வேலியோ கொண்டு தடுக்கவே இயலாது. அதனாலேயே இவற்றுக்கு புதர்காடுகளின் புல்டோசர் என்ற பட்டப்பெயர் உண்டு. வாம்பெட் பகல் முழுவதும் வலைக்குள் உறங்கி ஓய்வெடுத்துவிட்டு இரவு நேரங்களில்தான் வெளியே வந்து மேய ஆரம்பிக்கும். புல்தான் இதன் பிரதான உணவு. வாம்பெட்களுக்கு மிகவும் குறைந்த அளவில்தான் தண்ணீர் தேவைப்படும். வாம்பெட்டுடைய ஜீரணத்திறன் ஒரு அதிசயம். ஒரு நாளைய உணவு சீரணிக்க 8 முதல் 14 ஆகுமாம். மிகவும் மெதுவாக நடைபெறும் சீரணத்திறத்தால் உணவில் இருக்கும் கடைசி சத்து வரை உணவுக் குழாயால் உறிஞ்சப்பட்டு விடுகிறது. கோடைக்காலத்தில் பகலில் வெளியே தலை காட்டாத வாம்பெட் குளிர்காலத்தில் வெளியில் வந்து வெயில் காய்ந்து கொண்டிருப்பதை காணலாம். 4 கால்களையும் உயர்த்தி நீட்டியபடி அது மல்லாந்து கிடப்பதை பார்த்தால் செத்து விரைத்து கிடப்பது போல தோன்றும். வளைக்குள்ளும் பெரும்பாலான சமயம் அது அப்படித்தான் உறங்குமாம். தூக்கத்தில் குரட்டை விடும் பழக்கமும் வாம்பெட்டுக்கு உண்டு என்பது ஒரு வேடிக்கையான செய்தி. ஒரு வளைக்குள் ஒரு வாம்பெட் தான் வாழும். தன் எல்லைக்குள் வேறு வாம்பெட் வந்துவிட்டால் உருமியும் கீச்சிட்டும் அதை விரட்டிவிட்டுதான் மறுவேளை பார்க்கும். தன் வலை இருக்கும் பகுதியை தனதென்று அறிவிக்கும் வகையில் அப்பகுதியின் திறந்த வெளிகளில் புழுக்கைகள் இட்டும் மரங்களை கீறி அடையாளங்களிட்டும் காட்டும். வாம்பெட்டின் புழுக்கைகள் அச்சில் வார்த்தது போல கனச்சதுர வடிவத்தில் இருப்பது இன்னும் ஒரு சுவாரஸ்யம். வாம்பெட்டின் புழுக்கைகள் ஏன் கனச்சதுர வடிவத்தில் உள்ளன என்பதற்கு விலங்கியல் ஆர்வலர் ஒருவர் கூறும் காரணம் வியக்க வைக்கிறது.
Their poop is square. They only poop about every 14 days, right? It takes that long for all the bark and roots and grasses to process through their system. And then when they drop out that square poop, they actually use their poop to mark their territories. So scientists think that they're square so that they don't roll away. Or I'm guessing in many instances, so that dung beetles don't come in and roll them away. There are many species of dung beetle here in Australia, and those beetles will push the turds away. However, if they're square, they will stay put, and then the territory is marked. Pretty cool, huh?
வாம்பெட் பெரும்பாலும் ஏதாவது ஒரு மரத்தை ஒட்டியே வலையை அமைக்கும். மண் சரிந்து வலையை மூடிவிடாமல் இருக்க மரத்தின் வேர்கள் தூண்கள் போல தாங்கி பிடித்து பாதுகாக்கும். வாம்பெட்டின் வலைகள் வியக்கத்தக்க வகையில் பொறியியல் கட்டுமான திறனுடன் அமைக்கப்படுகின்றனவாம். நாயோ நரியோ வாம்பெட்டை துரத்தியபடி வலைக்குள் வந்துவிட்டால் வாம்பெட் அவற்றை எதிர்த்து நிற்கும், உரிமை பயமுறுத்தும். அதையும் மீறி தொடர்ந்தால் அவ்வளவுதான், எதிரியின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வாம்பெட் தன் வலிமையான பின்னங்கால்களால் கழுதை போல உதைத்து மூர்க்கமாக தாக்குவதோடு தன் 40 கிலோ எடையுள்ள உடலை கொண்டு எதிரியை வலையின் பக்கவாட்டு சுவர்களோடு வைத்து நசுக்கி சாகடித்துவிடும். சில வாம்பெட்கள் எதிர்த்து நிற்பதை விடவும் ஓடி தப்பிக்கவே விரும்பும். மந்தமான கண் பார்வை இருந்தாலும் அபாரமான செவிக்கூர்மையும் நுட்பமான மோப்பசக்தியும் மணிக்கு 40 கிலோமீட்டர் ஓடக்கூடிய திறமையும் இருப்பதால் வாம்பெட்டின் உள்ளுணர்வு தற்காத்து கொள்ள ஓட்டத்தையே பரிந்துரைக்கிறதாம். ஆட்டுக்கு வாளை ஆண்டவன் அளந்துதான் வைத்திருக்கிறான் என்பார்கள். ஆட்டுக்கு எப்படியோ, ஆனால் வாம்பெட்டுக்கு 1 அங்குல நீளத்துக்கும் குறைவான வாள்தான். கிட்டத்தட்ட 1 மீட்டர் நீளமுள்ள வாம்பெட்டுக்கு குட்டியாய் பெயரளவில் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு உறுப்பு தான் வாள். தனக்கு பெரிய அழகான வாளிலேயே என்று வாம்பெட் வருத்தப்படும் அவசியமே இருக்காது. மாறாக மகிழ்ச்சி தான் அடையும். ஏனெனில் வாம்பெட்டை துரத்தி கொண்டு வலைக்குள் வரும் விலங்குகளுக்கு எளிதில் சிக்க முடியாத அளவிலான வாள் அல்லவா அது? வாம்பெட்டின் கர்ப்பகாலம் 21 நாட்கள். அதன் பிறகு ஒரு மொச்சைக்கொட்டை அளவுக்கு குட்டி பிறக்கும். அதிசயமாக எப்போதாவது இரட்டைகள் பிறப்பதுண்டு. குட்டி பிறந்தவுடன் உள்ளுணர்வு வழி நடத்த மெல்ல ஊர்ந்து தாயின் வயிற்றுப்பைக்குள் சென்று தஞ்சமடைந்து விடுகிறது. 9 மாதம் வரை வயிற்றுப்பைக்குள் பாலை குடித்து கொண்டு வளரும் குட்டி அதன் பிறகு வலையில் சில காலம் அம்மாவின் பராமரிப்பில் வாழும். அம்மாவின் பராமரிப்பில் இருக்கும்போது குட்டிகள் வலை தோண்ட கற்றுக்கொள்கின்றன. தாங்கள் வசிக்கும் வலைக்கு பக்கத்தில் புதிதாய் சின்ன சின்ன வலைகள் தோண்டி பழகி பயிற்சி பெறுகின்றன. வாம்பெட்கள் பொதுவாக கூச்ச சுபாவிகள். ஆஸ்திரேலியாவில் முதல் ஐரோப்பிய குடியேற்றத்துக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்துதான் வாம்பெட் என்றொரு உயிரினம் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் விவரமே வெளி உலகுக்கு தெரிய வந்திருக்கிறது. விவசாயத்துக்காக நிலப்பரப்பு அபகரிப்பு, பயிர்களை அழிக்கும் முயல்களை கொல்ல வைக்கப்படும் விஷம், வாகனங்களால் ஏற்படும் விபத்து போன்ற காரணங்களால் இன்று வாம்பெட்கள் அருகி வரும் உயிரினங்களாக அறிவிக்கப்பட்டு அரசால் பாதுகாக்கப்படுகின்றன. தென் பிராந்திய ரோமமுக்கு வாம்பெட் தெற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தின் அடையாள விலங்கு என்னும் சிறப்பை உடையது. வாம்பெட்களின் மேல் சிறப்பு கவனம் செலுத்தும் வண்ணம் 2005 முதல் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 22 வாம்பெட் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வாம்பெட் உருவான கனவுக்கால கதை என்னவென்று பார்ப்போமா? வாரெனும் மிர்ரமும் நண்பர்கள். இருவரும் ஒன்றாக விளையாடி, ஒன்றாக உணவு தேடி உண்டு, ஒன்றாக பொழுதை கழித்து வாழ்ந்து வந்தார்கள். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இருவரும் கருத்து வேறுபட்டனர். இரவில் தங்குவதற்கு மரத்தாலும் மரப்பட்டைகளாலும் ஆன ஒரு சிறு குடிசையை கட்டினான் வாரேன். மிருகத்தையும் அதுபோல் ஒன்று கட்டிக்கொள்ள சொன்னபோது தனக்கு அது தேவையில்லை என்றும், பொட்டல் வெளியில் நெருப்பு மூட்டி அதன் அருகில் புல் மெத்தையில் படுத்துக்கொண்டு வானத்தில் மின்னும் விண்மீன்களையும் வட்டமிட்டு பறக்கும் மின்மினிகளையும் பார்த்தபடி உறங்குவதே சுகம் என்றும் மிர்ரம் கூறினான். ஒரு நாள் கடுமையான மழையும் புயலும் வந்தது. குளிரும் அதிகமாக இருந்தது. மிர்ரத்தால் திறந்த வெளியில் நெடுநேரம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவன் வாரேனின் குடிசை வாசலில் நின்று கொண்டு உள்ளே வர அனுமதி கேட்டான். வாரேன் மறுத்துவிட்டான். மிர்ரத்தினுடைய சோம்பேறித்தனத்துக்கு அவன் அப்படித்தான் கஷ்டப்பட வேண்டும் என்றான். மிர்ரம் மீண்டும் மீண்டும் கெஞ்சிய போதும் வாரேன் மனம் இறங்கவில்லை. ஆத்திரமடைந்த மிர்ரம் ஒரு பெரிய தட்டையான பாறாங்கல்லை எடுத்து தூங்கிக் கொண்டிருந்த வாரேனின் முகத்தின் மேல் எறிந்தான். வழி தாங்காத வாரேன் ஒரு பெரிய ஈட்டியை எடுத்து மிர்ரத்தை நோக்கி எறிந்தான். அது ஓடிக்கொண்டிருந்த மிர்ரத்தின் பின்பக்கம் தண்டுவடத்தில் குத்திட்டு நின்றது. மிர்ரம் எவ்வளவு முயன்றும் அவனால் அதை வெளியே உருவ முடியவில்லை. அவன் வலியால் துடித்தபடி ஓட முயன்றான். ஈட்டி நீட்டி கொண்டிருந்ததால் அவனால் ஓடவும் முடியவில்லை. துள்ளி துள்ளி போக ஆரம்பித்தான். அவன்தான் கங்காருவாகி போனான். அந்த ஈட்டிதான் இன்றைய வாள். 4 கால்கள் இருந்தும் மற்ற மிருகங்களைப் போல நடக்க முடியாமல் கங்காரு தாவி தாவி போக அதுதான் காரணம். சரி, வாரேன் என்ன ஆனான்? நண்பனை அடித்து விட்டதால் பயந்து போய் மண்ணுக்குள் குழிப்பைத்து அதில் ஒளிந்து கொண்டான். அவன்தான் பிறகு வாம்பெட் ஆனான். வாம்பெட்டின் முகம் தட்டையாக இருப்பதற்கு காரணம் மிர்ரம் அவன் முகத்தில் எரிந்த கல்தான் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்ன?
நம்ம ஆஸ்திரேலியா.
படித்தவர் கீதா மதிவாணன்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.